ஜோசப் என்கிற ஒரு பண்டிதர் சொல்லும் பொழுது அழகாக இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், 11 அப்போஸ்தலரும் மற்ற சிலரும் போயிருக்கலாம் என்று அவர் எழுதுகிறார். ஆகவே முதலாவது பிளேஸை சொன்னேன், இரண்டாவது பீப்புளை சொன்னேன். நீங்கள் அந்த இடத்துல இன்னொன்றை பாருங்கள், அந்த அந்த பீப்புள்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டை நான் சொல்கிறேன், அதாவது அந்த ஜனங்களுடைய ஆவிக்குரிய தன்மை. மற்ற 28:16 பார்ப்பீர்களானால் ஒன்று சொல்லப்படுகிறது, சிலர் பணிந்து கொண்டார்கள், சிலர் சந்தேகப்பட்டார்கள். சிலர் அவரை ஆராதி வர்ஷிப் பண்ணினார்கள், சிலரை சந்தேகப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே நிலைதான் இன்றைய ஆவிக்குரிய சூழ்நிலையில் மக்களுடைய நிலவி. ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் நீங்களும் நானும் கூட பலரில் பலருக்குள்ளே விசுவாசத்திலே பணிந்து கொள்கிறோம். சிலருக்குள்ளே ஆண்டவரை குறித்து, வசனத்தை குறித்து, அநேக காரியங்களை குறித்து ஏராளமான கேள்விகளோடு கூடிய அந்த சந்தேகங்கள் வருகிறது. ஆகவேதான் இந்த மத்தேயு 28:16-20 சொல்லும்போது ரெண்டாக பிரித்தேன். ஒன்று என்னவென்றால் செட்டிங் ஆஃப் திஸ் கிரேட் கமிஷன், இரண்டாவது என்னவென்றால் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் கிரேட் கமிஷன். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, போங்கள் புறப்பட்டு போய் சீடராக்குங்கள் என்றாரே, அதனுடைய தன்மையை நான் விளக்க விரும்புகிறேன். இந்த வசனத்தை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த வசனத்தில் உள்ள அந்த ஃபேக்டர்ஸ், அதாவது we have understood the factors of this great commission என்று சொல்லலாம். அதாவது இந்த வசனத்தினுடைய 3 ஃபேக்டர்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று என்னவென்றால் ஒரு வேடிக்கையான ஒரு காரியம், இந்த மத்தேயு 28:16 நீங்கள் வாசிப்பீர்களானால் அதிலே சகல என்கிற வார்த்தை வருகிறது. சகல அதிகாரங்கள், சகல ஜாதிகள், சகல நாட்கள். சகல என்ற உடனே அநேகர் புரிந்து கொள்ளுங்க, தவறாய் புரிந்து கொள்ளாதீர்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் சில சகலைகள் உண்டு, அந்த சகலைகளாலே தலைவலிகள் உண்டு. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற சகல அந்த சகல அல்ல. என்ன சகல என்றால் எல்லாம், ஆல் என்கிற ஒரு அர்த்தம் வருகிறது. எல்லா அதிகாரமும் ஆண்டவருக்கு உண்டு, எல்லா ஜாதிகளுக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும், எல்லா நாட்களிலும் என்ன சகல நாட்களில், அந்த அர்த்தத்தை சொல்கிறாரே தவிர நம்முடைய தமிழ் பண்பாடில் இருக்கிற அந்த சகலையை தயவு செய்து சொல்லப்படவில்லை. ஏனென்றால் பலர் வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள், ஆண்டவரின் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னால் 50 செம்மறி ஆடுகளை மேய்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் சில சமயம் வசனத்தை நேரடியா எடுக்க வேண்டும், சில சமயத்தில் வசனத்தின் சூழ்நிலைகளை புரிந்து அர்த்தம் கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் கிரேட் கமிஷனிலே 3 ஃபேக்டர் இருக்கிறது. ஒன்று என்னவென்றால் அண்ட் அத்தாரிட்டி. 18 வசனத்தை பாருங்கள், அதாவது அத்தாரிட்டி என்றால் த பவர் மீன்ஸ் அத்தாரிட்டி என்று சொல்வார்கள். அத்தாரிட்டி என்றால் என்ன என்னவென்றால் அதை நான் விளக்க விரும்புகிறேன். ரைட் டு ஆக்ட் வித்தவுட் ஹிண்ட்ரன்ஸ் என்று ஒரு விளக்கம் வருகிறது. அப்படியானால் அங்கே முதல் ஃபேக்டர் என்னவென்றால் அன் அத்தாரிட்டி. மத்திய நச்சீதி நூலை நீங்கள் திரும்ப திரும்ப வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் பிரசங்கத்தை அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணினாரா? வேதபாரர்களைப் போல அவர் பிரசங்கம் பண்ணவில்லை, அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணினார். இரண்டாவது என்ன, ஆண்டவர் வியாதிகளை சுகமாக்குவதற்கு அவருக்கு அதிகாரம் இருந்தது. அதே சமயத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாவங்களை மன்னிப்பதற்கும் அவருக்கு என்ன உண்டு, அதிகாரம் இருந்தது. தம்முடைய சீடர்களுக்கு வியாதிகளை சுகமாக்கவும் அங்கே பிசாசுகளை துரத்தவும் அவர் அதிகாரம் கொடுத்தார். சிலருக்கு அதிகாரம் இருக்கும், ஆனால் அதிகாரத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். ஆனா இங்கே பாருங்கள், ஆண்டவருக்கு அந்த அதிகாரம் இருந்தது, அந்த அதிகாரத்தை அவர் சீடர்களுக்கு கொடுத்தார். சிலுவையிலே பாருங்கள், அவர் பாவத்தையும் சாத்தானையும் மரணத்தையும் அவர் ஜெயித்தார் இல்லையா? அப்படியானால் ஆண்டவருக்கு ஒவ்வொரு அதிகாரமாய் சொல்லப்படுகிறது. அங்கே மத்திய நச்செய்தி நூலை இன்னொன்றை வாசிப்பீர்களானால் பகுதியிலே ஆண்டவர் கடலிலே நடக்கிறார். அது மாத்திரமல்லாமல் கடல் அலைகளை அதட்டுகிறார். இயற்கையின் மேலே அவருக்கு என்ன இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. இதை ஒவ்வொன்றாய் எழுதி கொண்டு வருகிற மத்தேய் நற்செய்தியாளர் மத்தேய் 28 ஆண்டவர் தன் நாவிலிருந்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வானம் என்று சொன்னால் அது வானத்தில் உள்ள எல்லா அதிகாரங்களுக்கு மேலாக அவருக்கு அந்த அதிகாரங்கள் உண்டு. பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களின் அதிகாரங்களுக்கு மேலாக அவருக்கு அதிகாரம் உண்டு. ஆகவே அவருடைய அதிகாரத்துக்கு இணையான அதிகாரம் இந்த உலகத்திலே எங்குமே இல்லை, எங்குமே இல்லை. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டிலே நான் ஜெபித்தேன். ஜெபித்து முடித்த உடனே வீட்டார் கேட்டார்கள், ஐயா நீங்கள் ஜெபித்த உடனே உங்கள் கண்ணுக்கு ஏதாவது தெரிந்ததா, கருப்பாய் தெரிந்ததா என்றார்கள். நான் சொன்னேன், கண்ணை மூடினால் கருப்பாய் தான் தெரியும், வயலத்தாக தெரியாது என்று சொன்னேன். உடனே அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு அந்த வரம் இல்லை, ஆகவே 40 உபவாசம் இருந்து விட்டு வாருங்கள் ஐயா. என்னமா விஷயம் என்று கேட்டேன். ஒரு செய்தியாளர் வந்தார், வீட்டுக்குள்ளே வந்து ஜெபித்தார், உங்கள் வீட்டினுடைய அவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் பில்லி சூனியங்கள், மாந்திரிகம். அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், இது யார் செய்தார் என்று? உங்கள் தகப்பனார் செய்தார் என்று சொல்லிவிட்டார்கள் என்று நான் சொன்னேன். அவர் சொன்னார், அன் சொல்லி ஜெபித்த பிறகு போராட்டங்கள் முடிந்ததா? இல்லை ஐயா, மறுபடியும் போராட்டம் வளர்ந்து விட்டது. அடுத்த முறை இந்த செய்தியாளர் வந்தால் விடாதிருங்கள், 3 உட்கார வைத்து சாப்பாடு போடுங்கள், அந்த கட்டுகள் எல்லாம் உடைகிற வரையிலும் விட்டு விடாதீர்கள் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு சொன்னேன், ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன தெரியுமா? மக்களுக்கு விசுவாசத்தை கூட்ட வேண்டும், மக்களுடைய விசுவாசத்தை வளர்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு சகல அதிகாரங்களை உடைய இயேசுவை மகிமைப்படுத்தாமல் மற்றவர்களை மற்ற காரியங்களை சொல்ல ஆரம்பித்தால் மக்களுக்குள்ளே விசுவாசம் வளராது. என்ன வளரும் என்றால் பயம் வளரும். இன்னைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை பாருங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்கள். காலையில் எழுந்து இரவு வரையிலும் படுக்கை செல்லுவரையிலும் இயேசுவை பற்றி எத்தனை முறை சொன்னீர்கள் என்றும், பிசாசை பற்றி எத்தனை முறை சொன்னீர்கள் என்றால் அதிகமாக உச்சரித்தது இந்த பிசாசு தான். ஏனென்றால் மக்களுடைய காரியம் எல்லாம் அப்படி போய்விடுகிறது. ஆனா வசனம் சொல்கிறது, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு அதிகாரம் மாத்திரமல்ல, சகல அதிகாரம். சகல அதிகாரம் இருப்பதினாலே அவருடைய நற்செய்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டும். சகல அதிகாரம் அவருக்கு இருப்பதினாலே அவர் எங்கே நடத்தினாலும் தைரியமாய் செல்ல வேண்டும். சகல அதிகாரம் அவருக்கு இருப்பதினாலே சூழ்நிலைகள் எதிர்மறையாய் இருந்தாலும் தைரியமாய் வாழ அழைக்கப்படுகிறோம். உண்மையாகவே கிறிஸ்டியானிட்டி இஸ் த மிஸ்டரி ஃபெய்த் என்று சொல்வார்கள். அப்படியானா நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அன்புள்ளவர். 2 பேதுரின் புஸ்தகம் 3:9 சொல்கிறது, ஒரு பாவி கெட்டு போகாதபடி அவனை மீட்க வேண்டும் என்று அவர் சித்தம் வைத்திருக்கிறார். அப்படியானால் இந்த தேவ அன்பை மற்ற மக்களுக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு அதிகாரத்தை உடைய அவரை பற்றி நாம் சொல்ல அழைக்கப்படுகிறோம். அருமையான உள்ள நானும் நீங்களும் சகல அதிகாரம் படைத்தவரை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை மினிமைஸ் பண்ணுகிறோம், அவருக்கு இவ்வளவுதான் வல்லமை உண்டு. அப்படி அல்ல, ஆண்டவருக்கு சகல அதிகாரங்களும் உண்டு. ஆனால் நாம் சொல்லுகிறபடியெல்லாம் ஆடுவதற்கு அவர் நம்முடைய வீட்டு வேலைக்காரன் கிடையாது. அவர் ராஜா, நாம் வேலைக்காரன். அவர் ராஜாதி ராஜா, அவருக்கு நாம் அடிமையா இருந்து வாழ அழைக்கப்படுகிறோம். ஆகவே the substance of this great commission இலே முதல் ஃபேக்டர் என்ன? An authority. இரண்டாவது சொல்கிறேன், an activity என்று சொல்கிறேன். இந்த தியான முகாமின் வசனத்தை பாருங்கள், புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்க வேண்டும். கிரேக்க பதத்திலே இந்த கோ என்கிற அந்த வார்த்தையினுடைய அந்த வெர்பானது பிரசன்ட் பார்ட்டிசிபலாக வருகிறது, கோயிங் என்று வருகிறது. அப்படியானால் இந்த கோயிங், கோ அண்ட் மேக்கிலே சரியான ஒரே ஒரு கமாண்ட் என்னவென்றால் நான் புரிந்து கொண்டது, அது நாம் மேக் த டிசிபிள். கோயிங் என்றால் பொருள் என்ன? இதற்காக நாம் இன்னொரு இடத்துக்கு புறப்பட்டு போக வேண்டும் என்று பலர் சொல்வார்கள். என்னுடைய புரிந்து கொள்ளுதல், நான் பயத்தோடு நடுக்கத்தோடு சொல்கிற உண்மை என்னவென்றால், எங்கெங்கெல்லாம் நீங்கள் போகிறீர்களோ அங்கெங்கெல்லாம் நீங்கள் மக்களை என்ன செய்ய வேண்டும்? சீடராக்க வேண்டும். வேலை செய்கிற இடமானாலும் சரி, ஒருவேளை தொழில் செய்கிற இடமானாலும் சரி, நான் வாழுகிற இடமானாலும் சரி, மக்களோடு அன்றாட வாழ்க்கையில பேசிக்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையானாலும் சரி, நாம் ஆண்டவருடைய நற்செய்தியை அவர்களுக்கு சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். உண்மையாகவே அப்போஸ்தலர் 11 அதிகாரத்தை நீங்கள் தனிமையா இருக்கும்போது வாசித்து பாருங்கள். 19-21 அப்போஸ்தலர் 11 அதிகாரம். ஸ்தேவான் இறந்து போனான், அவனை இரத்த சாட்சியாக அவன் மடிந்து போனான். ஸ்தேவான் நிமித்தம் ஏற்பட்ட அந்த உபத்திரத்தினாலே மக்கள் எல்லாரும் சிதறடிக்கப்படுகிறார்கள். சிதறடிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் நற்செய்தி அறிவித்தார்கள். அப்படியானால் ஒருவேளை எங்கெங்கெல்லாம் நாம் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் நாம் பயணம் செய்கிற சூழ்நிலை இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் வாழுகிற நிலைப்பாடு இருக்கிறதோ, அங்கெங்கெல்லாம் நாம் நற்செய்தியை சொல்ல அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் ஆண்டவருடைய சீடனாக நாம் அழைக்கப்படுகிறோம். உண்மையாகவே சீடர் என்கிற வார்த்தை முதல் நூற்றாண்டிலே மிகவும் பிரபலமான ஒரு வார்த்தை. ஆனா தற்காலத்திலே இந்த சீடன் என்கிற வார்த்தை திருச்சபையிலே மறக்கப்பட்ட வார்த்தை. யாருமே சீடத்துவத்தையும் சீடனையும் சொல்வது கிடையாது. இப்போதெல்லாம் சொல்கிறது என்ன, பலத்த விசுவாசி, முரட்டு விசுவாசி, ஒருவேளை ஆழமான விசுவாசி, இப்படிதான் சொல்கிறார்களே தவிர சீடன் என்கிற நிலையை விட்டு விடுகிறார்கள். ஆனால் சீடத்துவ ஆண்டவர் நாம் போய் அநேகரை ஆண்டவருடைய சீடராக்க வேண்டும். இந்த பணியை நாம் செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நாம் சீடராக வேண்டும். நாம் சீடராகாத பட்சத்திலே மற்றவர்களை சீடராக்க முடியாது. தமிழில் சொல்வார்கள், பானையிலே இருந்தால்தான் அகப்பையிலே என்ன செய்யும், வரும் என்பார். நமக்குள்ளே இந்த சீடத்துவம் இல்லை என்றால் அந்த சீடத்துவத்தை இன்னொரு இடத்தில் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாகும். அப்படியானால் முதலாவது ஃபேக்டரை சொன்னேன், அன் அத்தாரிட்டி. இரண்டாவது ஃபேக்டர் என்று சொன்னால் அது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில என்னவென்றால் அதை நாம் ஆண்டவருக்குள் அன் ஆக்டிவிட்டி என்று சொன்னேன். நாம் புறப்பட்டு போய் அநேகரை சீடராக்க வேண்டும். இன்னைக்கு அநேக இடங்களிலே மக்களை கன்வெர்ட் பண்ணுகிறார்கள், ஆனா யாரு சீடராக்குவது கிடையாது. ஆனால் சீடத்துவம் என்பது மோர் தென், அதை கன்வெர்ட்டை காட்டிலும், ஒரு சர்ச் மெம்பர்ஷிப்பை காட்டிலும் ஒரு மேலானது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு காரியமாகும். ஆகவேதான் அருமையானவர்களை மறுபடி சொல்கிறேன், பீயிங் டிசிபிள் இஸ் மோர் தென் கன்வெர்ட்ஸ் ஆர் சர்ச் மெம்பர்ஸ். அப்படியானால் ஒரு சீடனாய் வாழுகிற நிலை என்பது ஒரு கன்வெர்ட்டை காட்டிலும், ஒரு சர்ச் மெம்பரை காட்டிலும் மிகவும் ஆழமானது, மேன்மையானது. ஆகவேதான் முதலாவது சொன்னேன், அந்த அந்த செட்டிங் ஆஃப் திஸ் கிரேட் கமிஷனை சொன்னேன். ரெண்டாவது சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் கிரேட் கமிஷனை சொன்னேன். அதுல 3 ஃபேக்டர்ஸ்லே ஒன்று அன் அத்தாரிட்டி, இரண்டாவது அன் ஆக்டிவிட்டி. அப்படியானால் செயல்படுகிற நிலையாய் நாம் மாற வேண்டும். பில் பிரைட் என்பவர் சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான், ஒரு கிறிஸ்தவன் இன்னொரு பெண்ணை ஒரு ஆண்டவருக்குள் வழிநடத்தி சீடனாக சீஷியாக மாற்றுவார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்குள்ளே உலகம் முழுவதும் கிறிஸ்தவமாய் மாறிவிடும். ஆனா இன்றைக்கு அப்படி ஆகவே இல்லை. ஏனென்று சொன்னால் வித்தியாசமான மனப்பான்மை மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே 3 ஃபேக்டர்ஸ்லே ஒன்றை சொன்னேன், அன் அத்தாரிட்டி, ரெண்டாவது சொன்னேன் an activity என்று சொன்னேன், மூன்றாவது சொல்கிறேன் an ability. நீங்கள் மத்தேயு 28 அதிகாரத்தில் 20 பாருங்கள், சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன். மத்தேயு 18:20 சொல்கிறது, 2 அல்லது 3 பேர் அவருடைய நாமத்தில் எங்கெல்லாம் கூடி வருகிறார்களோ அங்கே அவர் என்ன செய்வார், இருப்பார். அப்படியானால் எங்கெங்கெல்லாம் அவருடைய பிள்ளைகள் கேதர் பண்ணுகிறார்களோ அங்கே அவர் இருக்கிறார். ஆனால் அப்போஸ்தல நடவடிக்கைகளை பாருங்கள், அவர்கள் எங்கெங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர் இருந்திருக்கிறார். பாருங்கள், அவர்கள் கூடுகிற இடத்திலே மாத்திரமல்ல, ஆண்டவருடைய அடியார்கள் எங்கெங்கெல்லாம் உபத்திரத்தினாலே சிதறடிக்கப்படுகிறார்களோ அங்கெங்கெல்லாம் ஆண்டவர் கூட இருந்து அவர்களோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதை அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. அப்போஸ்தல 18 அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், குருந்தி பட்டணத்துக்கு பவுல் செல்கிறார். பவுல் சென்று அங்கு நற்செய்தியை அறிவிக்கிறார். சீடராக சிலர் மாறுகிறார்கள். அங்கே அவர்களுக்கு 1.5 காலமாய் கூட இருந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்லாமல் உபத்திரம் அங்கே சூழ்நிலைகள் வித்தியாசம் வரும்போது ஆண்டவர் அந்த பவுலை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, மௌனமாயிராதே என்று சொல்லிவிட்டு தைரியமாய் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் நாம் நற்செய்தியை சொல்லும் பொழுது அவர் நம்மோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். டேவிட் லிவிஸ்டன் என்பவரிடத்திலே கேள்வி கேட்ட போது, எப்படி நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள், அதற்கு ஆதாரம் என்ன என்று சொன்ன போது அவர் சொன்ன ஒரு காரியம்தான், ஏ ஜென்டில்மேன்ஸ் ப்ராமிஸ் என்றார்களாம். அப்ப யார் என்ற போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே ஒரு வாக்கியம் என்ன, நான் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னாராம். அப்படியானால் ஆண்டவருடைய எபிலிட்டி என்ன, நம்மோடு கூட அவர் எப்போதும் இருக்கிறார். நாம் கூடியிருக்கிற சமயத்தில் மாத்திரமல்ல, நற்செய்தி நிமித்தம் பல்வேறு உபத்திரங்கள் பாடுகள் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிறார். நான் ஆண்டவருடைய கிருபையினால பேக் டு த பைபிள் என்று சொல்கிற அந்த அந்த ஸ்தாபனத்தினுடைய தமிழ் நிகழ்ச்சியிலே, அதாவது இந்தியாவிலே தமிழ் இந்தியாவிலும் இலங்கையில் வருகிற தம் சத்திய வசனம் என்ற நிகழ்ச்சியிலே வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் ஆண்டவருடைய செய்தியை வேத பாடத்திலே சொல்லி வருவேன். த பேக் டு த பைபிளுடைய ஒரு பைபிள் டீச்சர் வாரன் விஸ்பி என்பவர் இன்றைக்கும் அமெரிக்காவிலே உயிரோடு இருக்கிறார். வயதான ஒரு மனிதர். அவர் ஒரு அருமையான ஒரு புஸ்தகத்தில் இப்படி எழுதுகிறார், ஆண்டவர் உடைய சத்தத்தை நீ மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது உனக்கு கேட்பது மிகவும் குறைவு, அந்த சத்தம் தெளிவாக கேட்காது. ஆனால் மிகுந்த உபத்திரங்களில் இருக்கும் போது ஆண்டவருடைய சத்தம் உனக்கு மிக துல்லியமாய் தெரியும் என்று எழுதுகிறார். ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷங்கள் வரும்போது சில சமயம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காத அளவுக்கு நம்முடைய காதுகளும் கண்களும் மூடிவிடுகிறது. ஆனால் துன்பங்கள் வரும்போது, துயரங்கள் வரும்போது, மனிதர்கள் நம்மை கைவிடும் பொழுது, வியாதியினுடைய இக்கட்டுகள் வரும்போது, சூழ்நிலைகள் எதிர்மறையாய் மாறும் பொழுது, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே எண்ணக்கூடாத பல நிகழ்வுகள் நாம் எதிர்பாராத நிலையிலே நடைபெறும் பொழுது, அன்றைக்கு ஆண்டவர் சத்தத்தை, மெல்லிய சத்தத்தை நாம் கேட்கிற நிலையை நாம் திருமறையிலே புரிந்து கொள்கிறோம் என்று சொல்லி எழுதுகிறார். அருமையான உள்ளே, ஆகவே ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இது ஒரு பெரிய வாக்கு தத்தமாகும். இதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். டாக்டர் ஜி கேம்பல் மார்கன் என்பவர் ஒரு நல்ல ஒரு ஆண்டவருடைய நற்செய்தியாளர். அவர் ஒரு முறை ஆதிகால தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே சில ஸ்திரீகளுக்கு பெண்களுக்கு ஒவ்வொரு வாரமும் மத்தை நற்செய்தி நூலே அப்படியே அதிகாரங்களை வாசித்து அவர்களை உற்சாகப்படுத்துவாராம். ஒரு முறை அந்த பெண்களுக்கு அதை வாசிக்கும் பொழுது இந்த மத்தை 28 வாசித்தார். வாசித்து முடித்த உடனே அங்குள்ள பெண்களை பார்த்து சொன்னாராம், இது எவ்வளவு அருமையான வாக்கு தத்தம் என்றாராம். உடனே அங்க இருக்கிற வயதான ஒரு பெண்மணி சொன்னார்களாம், அது வாக்கு தத்தம் இல்ல, இட் இஸ் எ ஃபேக்ட் என்றார் சொன்னாராம். இட் இஸ் எ ஃபேக்டர் என்றார், அது உண்மை என்றார். அப்படியானால் ஆண்டவர் சகல நாட்களிலும் நம்மோடு இருக்கிறார். ஒன்றை நான் மனம் திறந்து சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய கிறிஸ்தவ வீடுகளிலே இந்த மத்தை 28:18-19:20 எந்த வசனத்தை மாத்திரம் போடுவார்கள் தெரியுமா, சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட. முன்னால வெட்டிடுவாங்க, பின்னால வெட்டிடுவாங்க, எடிட் பண்ணி முடித்து விடுவாங்க. மிஸ்டரி சாபனங்களை எடுத்தால் முன்னால வெட்டி விடுவார்கள், பின்னால வெட்டி விடுவார்கள், புறப்பட்டு போ அதை மாத்திரம் போடுவார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே நான் புரிந்து கொண்ட ஒரு காரியம் என்ன, நற்செய்தியை அறிவிக்கும் போது ஆண்டவர் சகல அதிகாரத்தை நம்ம தருகிறார். நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார். நற்செய்தி என்பது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குரியதல்ல, சகல ஜாதிகளுக்குரியது. ஆகவே நம்முடைய இந்தியாவிலே பார்ப்பேன்னா ஜாதி என்கிற வார்த்தை டூ சென்சிட்டிவ் இல்லையா, முதலாவது பேரை கேட்பார்கள், பிறகு என்ன கேட்பார்கள், ஜாதி கேட்பார்கள். ஒரு முறை என்னிடத்திலே ஒரு சபைக்கு போயிருந்தேன், ஒரு நண்பர் கேட்டார், ஐயா ஜாதியை கேட்க அவருக்கு துரு துரு என்று துருவிக்கொண்டே இருந்தார். நான் அவரை மெதுவாய் கேட்டார், ஐயா நீங்கள் என்ன வர்ணம் என்று கேட்டார். வர்ணம் என்றால் ஜாதிக்கு இன்னொரு பேர். நான் சொன்னேன், நான் ஒரு ரொம்ப கலரும் கிடையாது, ரொம்ப கருப்பும் கிடையாது, புது நிறம் ஐயா என்றேன். அவர் சொன்னார், அது இல்லையா ஜாதியை கேட்கிறேன். எனக்கு சட்டென்று ஒரு சிறு கோபம் வந்தது. நான் பச்சையாய் கேட்டேன், ஐயா உம்முடைய வீட்டிலே நான் பெண் எடுக்க போகிறேனா, அல்ல என் வீட்டிலே நீ பெண்ணை கொடுக்க போகிறீரா, ஏனையா ஜாதி கேட்கிறேன், நான் ஊழியம் செய்துட்டு ஊழியத்துக்கு போய்விடுகிறேன் என்றார். அவரால் அதை பொறுத்துக் கொள்ளவே முடியவில்லை. ஒரு 500 ரூபாய் செலவழித்து திருநெல்வேலிக்கே வந்து நான் என்ன ஜாதி என்று கேட்டுவிட்டு போயிருக்கிறார். நான் சொன்னேன், அந்த 500 ரூபாயை ஊழியத்துக்கு எங்கேயாவது அனுப்பினால் கூட பிரயோஜனமா இருக்கும். ஏனென்றால் அநேகருக்கு ஆண்டவர் மேல் இருக்கிற பக்தியை காட்டிலும் இந்த ஜாதியின் பக்தி ரொம்ப அதிகமா இருக்கிறது. ஆனா இன்றைக்கு இருக்கிற அந்த திருமறையினுடைய வேத பண்டிதர் சொல்கிற காரியம் என்ன, இந்த ஜாதி என்கிற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையை போடுகிறார்கள். என்ன வார்த்தை என்றால் சகல மக்கள் கூட்டங்கள், பீப்புள் குரூப். அப்படியானால் தமிழ் மொழி பேசுகிறோம் என்றால் ஒரே ஒரு ஜாதி தான், மலையாளம் பேசுகிறால் ஒரே ஒரு ஜாதி தான். இப்படித்தான் அங்கு அந்த இறையில் வல்லுநர்கள் அதை பிரிக்கிறார்கள். அப்படியானால் உலகத்திலே எத்தனையோ மக்கள் கூட்டங்கள் இருக்கிறது. அத்தனை மக்கள் கூட்டங்களுக்கும் இந்த நற்செய்தி என்ன செய்ய வேண்டும், அறிவிக்கப்பட வேண்டும். ஆகவேதான் இது முதல் நாள் செய்தினாலே உங்களுக்கு பொதுவாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ரெண்டே காரியம் சொன்னேன், செட்டிங் ஆஃப் திஸ் கிரேட் கமிஷன். அதிலே பிளேஸை சொன்னேன், பீப்புளை சொன்னேன், பீப்புளுடைய ஸ்பிரிச்சுவல் அந்த ஸ்டேட்டை சொன்னேன். ரெண்டாவது சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் கிரேட் கமிஷன், மூன்று ஃபேக்டரை சொன்னேன். ஒன்று முதல் ஃபேக்டர் என்னவென்று சொன்னால் அன் அத்தாரிட்டி என்று சொன்னேன். ரெண்டாவது ஃபேக்டரை சொன்னேன், அன் ஆக்டிவிட்டி என்று சொன்னேன். மூன்றாவது சொன்னேன், அன் எபிலிட்டி என்று சொன்னேன். அப்படியானால் ஆண்டவர் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருப்பார். அதுல ஒரு வார்த்தை வருது, உலகத்தின் முடிவு இருந்தோம் இல்லையா அந்த வசனம். அப்படியானால் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் வரிந்தோம், அவருடைய மாறாத பிரசனம் நம்மோடு இருக்கிறது. என் வாழ்க்கையிலே கடந்த 39-40 ஆண்டுகள் ஆண்டவருடைய திருப்பணியை செய்கிறேன். என்னோடு இருப்பேன் என்று வாக்குடுத்தவர்கள் என்னோடு இல்லை. ஆனால் நண்பர்கள் விரோதியாய் மாறியிருக்கிறார்கள், விரோதிகள் நண்பராய் மாறியிருக்கிறார்கள். ஆனால் மாறாதவர் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு. அழைத்தவர் நம்மை கைவிடவே இல்லை. ஆகவே இன்றைக்கு சொன்ன ஒரு காரியம் இதுதான். மூன்று ஃபேக்டரை சொன்னேன். முதல் ஃபேக்டர் என்னவென்றால் அந்த ஃபேக்டர் என்னோட அத்தாரிட்டி, அண்ட் அத்தாரிட்டி. ரெண்டாவது அண்ட் ஆக்டிவிட்டி. மூன்றாவது ஃபேக்டர் அண்ட் எபிலிட்டி. அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்துக்கு என்ன செவி கொடுக்கும்? ரெண்டே குறிப்பு தான். அந்த செட்டிங்கை சொன்னேன், அந்த சப்ஸ்டன்ஸ் சொன்னேன். நாளைய தினத்திலே தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய செய்தியை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த செய்தியை வைத்து இந்த இரவிலே தயவு செய்து படுக்கை போதும்னு சிந்தித்து பாருங்க. ஆண்டவருக்கு மிஞ்சின அதிகாரம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அவர் கதவை பூட்டினால் யாரும் திறக்க முடியாது. அவர் கதவை திறந்தால் எவராலும் கதவை பூட்டவே முடியாது. ஆனா அதே சமயத்திலே ஆண்டவருக்கு சகல நாட்களிலும் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வேலை என்ன தெரியுமா? எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கெங்கெல்லாம் போய் மக்களை சீடராக்க வேண்டும். சீடராக்குவதற்குரிய முதல் தகுதி என்ன? நானும் நீங்களும் சீடராய் மாற வேண்டும். இதுதான் மிக முக்கியமான காரியம். தலைகளை தாழ்த்தி மௌனமாய் ஜெபிப்போம், அமைதியா ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு வசனத்தின் ஊடாக பேசியிருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் ஊடாக நம்மோடு இடைபெற்றிருக்கிறார். இந்த மத்தேயு நற்செய்தி நூலின் 28-ஆம் அதிகாரத்திலே உள்ள காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அந்த பிளேஸ் குறித்த ஒரு மலை, அந்த பீப்புள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னேன். அந்த பீப்புளுடைய ஆன்மீக தரம் என்ன? அவர்கள் சிலர் பணிந்து கொண்டார்கள், சிலர் சந்தேகப்பட்டார்கள். இந்த வசனத்தினுடைய சப்ஸ்டன்ஸ் என்ன? 3 factors அண்ட் அத்தாரிட்டி. அவருக்கு ஒரு அதிகாரம் மாத்திரமே, எல்லா அதிகாரமும் இருக்கிறது. An activity, நாம் போய் சீடராக்க வேண்டும். 3rd, an ability, ஆண்டவர் சகல நாட்களில் நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரை தொழுது கொள்ளுகிற இடம் மாத்திரமல்ல, எங்கெங்கெல்லாம் போகிறோமோ, எங்கெங்கெல்லாம் சிதறப்பட்டிருக்கிறோமோ, அங்கெங்கெல்லாம் நற்செய்தியை சொல்லும் போதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமான காலங்களிலும், துன்பமான காலங்களிலும், வியாதியின் காலங்களிலும், ஒருவேளை சூழ்நிலைகள் எதிர்மறையான ஒரு காலங்களிலும் கூட அழைத்த ஆண்டவர் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய அதிகாரத்தை நம்புவதற்கு எனக்கு உதவி செய்யும், உம்முடைய செயல்பாட்டுக்குள்ளே வருவதற்கு எனக்கு பாக்கியம் தாரும், சகல நாட்களிலும் உம்முடைய பிரசன்னத்தை என் வாழ்க்கையிலே உணர்வதற்கு வாய்ப்பை தாரும் என்று சொல்லி மௌனமா தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யும். ஜீவனுள்ள பிதாவே, இந்த முதல் ஆயத்த கூட்டத்திற்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த ஆயத்த கூட்டங்களிலே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்க நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவரே, ஒன்றுக்கு உதவாத உம்முடைய அடியானாகிய என்னை அழைத்து வந்து உம்முடைய வார்த்தைகளை சொல்வதற்கு பலமும் சுகம் கொடுத்தேரையும் தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த தியான கூட்டங்களிலே ஆண்டவர் இந்த தியான கருபொருள் மூலமாக எங்களோடு பேசு. வசனத்தின் முக்காடை நீக்கி வசனத்தின் ஆழத்தையும் அருமையும் உணர உதவி செய். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய அதிகாரங்களையும், உம்முடைய செயல்பாடுகளையும், உம்முடைய பிரசன்னத்தையும் உடந்து அர்ப்பணிக்க எங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ காத்துக்கொள்ளும். வரப்போகிற மக்களோடு உம்முடைய பிரசன்னம் இருக்க நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபைக்காக இன்னும் பாரத்தோடு செபிக்கிறோம். இன்றைக்கு இருப்பது போல ஆயிரக்கணக்கான மடங்கு நாங்கள் சீடத்துவ வாழ்க்கையில வளர்ந்து ஆண்டவரே கனி கொடுக்க உதவி செய். கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கத்தக்கதான பலத்தையும் வல்லமையும் தார். ஆண்டவரே, வேதத்தை புரிந்து கொள்கிற அந்த லீதியாளின் இருதயத்தை போல அந்த இருதயத்தை எங்களுக்கு தார். தனிப்பட்ட அளவிலே, குடும்ப அளவிலே, சபை அளவிலே என்னோடு எங்களோடு இடைபெடும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே தாழ்த்தி பிரார்த்திக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.